الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. وقال أيضا يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ما نحل والد بلدا من نحل أفضل من أدب حسن أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் சபவுதாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளில் நமது வாழ்க்கையில் நடத்த நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லா ஹைசு மாக்குந்தோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று உலகத்தில் மனிதர்களுடைய நிலைமைகளை கவனிக்கின்ற பொழுது மிகவும் பலகீனமான பின்தங்கிய ஒரு நிலையில் இருப்பது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கின்ற உறவுமுறை. கண்ணியமானவர்களே, சமூகத்திலே நல்லவர்கள் உருவாகியதற்கும் அல்லாஹ்வுடைய நசீபு நாட்டத்துக்கு பின்னால் பெற்றோர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். தீயவர்கள் கெட்டவர்கள் பயங்கரமானவர்கள் உருவாகுவதற்கும் ஒரு வகையில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு மிதமாகவே இருக்கின்றன. அந்த வகையில் கண்ணியமானவர்களே, என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பை நான் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டால் உற்சாகமாகவும் விழிப்புணர்ச்சியுடனும் கவனமாகவும் நானும் திருந்த வேண்டும் நல்லவனாக மாற வேண்டும் என்ற சிந்தனையில் நான் பேச முடியும். அதே சிந்தனையில் உங்களுக்கு பிரசங்கத்தை கிரகிக்க முடியும். கனிமன குத்துபாவுடைய அந்த பிரசங்கத்துடைய நிலைமையில் அது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை தான், குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉலா, குர்ஆன் ஓதி உங்களுக்கு காட்டப்பட்டால், குர்ஆனுடைய விளக்கங்கள் சொல்லப்பட்டால், ஃபஸ்தமிஉலஹு என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்மஉ வல்ல ஃபஸ்தமிஉ, இஸ்தமஉ என்ற அரபு வார்த்தைக்கு கருத்து கிரகிப்பது, காதல் கேட்டுக்கொண்டு வேறு வேலை செய்வதற்கு பேர் சமியா, இஸ்மஉ அது வேறு வேலை செய்து கொண்டும் கேட்கலாம், இடைக்கிடையே தூங்கி விழுந்து கொண்டும் கேட்கலாம், பேசிக்கொண்டும் இடைக்கிடையே கேட்கலாம், எதையாவது நோண்டிக்கொண்டும் கேட்கலாம். இஸ்தமியம் என்றால் நீங்கள் இதை மாத்திரம் கேளுங்கள், வேறு எந்த வேலையும் செய்யாமல். இந்த ஆயத் இறங்கியது ஹொத்துபாவை செவிமடுக்கும் கட்டளைக்காக வேண்டி, எனவே ஹொத்துபாக்களை கிரகிக்க வேண்டும், சிந்தனையில் பதித்து உள்ளத்தில் இறக்கி தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள், அதே போன்று பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டையும் இன்ஷா அல்லாஹ் இணைத்து பேசுவேன். எல்லோருக்கும் தேவை. இந்த சபையில் இரண்டு சாரார்கள், பெற்றார்கள் பிள்ளைகள். இந்த இரண்டு தலைப்பை விட்டும் யாரும் வெளியே போக முடியாது. பெற்றார் பிள்ளை இரண்டு சாரார் தான் உலகத்தில். இந்த தலைப்புக்கு அங்கால் செல்வதாக இருந்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருந்தாலும் தாய் இருக்கிறார், தந்தை இல்லாவிட்டாலும் தாய் இருக்கிறார். பெற்றார் பிள்ளை என்ற உறவில் வித்தியாசப்படுபவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அவ்விருவருக்கும் பெற்றோர் கிடையாது, அவர்கள் தான் நம்முடைய பெற்றார்கள். அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தந்தை கிடையாது, தாய் இருக்கிறது, தாய் இருந்தார்கள். எனவே இந்த உறவு இருக்கிறதே மிக முக்கியமானது. முதலாவது நான் ஆரம்பத்தில் பேசுகிறேன், கண்ணியமானவர்களே, குழந்தை பாக்கியம் என்ற அந்த பாக்கியத்தை நாம் சரியாக விளங்கவில்லை. சரியாக விளங்கியவர்கள், அந்த ஏக்கத்தில் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள். சில நபிமார்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் தாமதித்தது, அல்லாஹ் சோதித்தான். சில நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, குர்ஆனில் வரலாறு சொல்லப்பட்ட நபிமார்கள் கவலையை அல்லாஹ்விடம் முன்வைத்தார்கள், அழுதார்கள், துவா கேட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த குழந்தை பாக்கியத்துடைய மகிழ்ச்சியை அவர்கள் கண்கூடாக காண்கிறார்கள், அனுபவிக்க கிடைக்கவில்லை. என்னை சந்ததி இல்லாமல், பிள்ளை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் தனியாக வாழ்ந்து தனியாக மரணிக்க செய்து விடாது. ஃபர்த் என்றால் தனி, பரம்பரை கிடையாது. ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்து துவா வீணாகவில்லை. நபிமார்களுடைய துவா, நல்ல பிள்ளைகளை தா, நற்குழந்தைகளை தா, சாலிஹான பிள்ளைகளை தா, பரிசுத்தமான மனமான தூய்மையான நல்ல பரம்பரையை தான் நபிமார்கள் அல்லாவிடம் கேட்ட ஒரு பரிசு தான் இந்த குழந்தை பாக்கியம். ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அது கிடைத்தது பிந்திய வயதில், அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எப்படி கொடுத்தான்? குழந்தையையும் கொடுத்தான், குழந்தைக்கு பெயரையும் அல்லாஹ் வைத்துக் கொடுத்தான். அல்லாஹ்வினால் பெயர் வைக்கப்பட்ட ஒருவர் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜகரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஸ்முஹு யஹ்யா. அவருடைய பெயர் யஹ்யா என்று அல்லாஹ் பெயர் வைத்துக் கொடுத்தான். கண்ணியமானவர்களே, இந்த குழந்தை பாக்கியத்தை சரியாக புரியாத விளங்காத குறைபாடுதான் சமூகத்திலே இன்று சில தீயவர்கள் உருவாகுவதற்கு நாம் வழிவகுக்கிறோம். அவர்களால் நாம் எப்படி, கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய தாயுடைய காலடியில் சுவர்க்கம் இருக்கிறது, இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, தந்தையுடைய பெற்றோர் இருவருடைய காலடியிலும் சுவர்க்கம் இருக்கிறது. எப்படி ஒரு பிள்ளைக்கு பெற்றோரின் மூலம் சுவர்க்கம் போக முடியுமோ, பிள்ளையின் மூலமும் பெற்றோர்களுக்கு சுவர்க்க வாசல்கள் ஏராளமாக இருக்கின்றன. பெற்றோர்கள் பற்றோலை கிடைத்தவுடன், பற்றோலை கிடைத்தவுடன் சில மேலதிகமான நன்மைகளை பார்ப்பார்களா? செய்யாத நன்மைகள், கூடுதலான அந்தஸ்துகள், வாழ்க்கையில் செய்த அமல்களை விட அதிகமான அந்தஸ்துகள். அல்லாஹ்விடம் கேட்பார்களா, இந்த அந்தஸ்து எல்லாம் எப்படி கிடைத்தது எனக்கு, நான் இந்த அந்தஸ்துக்குரியவன் அல்ல, இவ்வளவு பெரிய பதவிகளும் அந்தஸ்துகளும் எனக்கு எதனால் கிடைத்தது என்று அல்லாஹ்விடம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பதில் என்ன தெரியுமா, பிஸ்திகுஃபாரி வலதிக லக்க, உன்னுடைய மௌத்துக்கு பின்னால் உன்னுடைய குழந்தை உலகத்தில் இருந்து கொண்டு உனக்காக இஸ்திகுஃபார் செய்து செய்து உன்னுடைய அந்தஸ்தை கூட்டியிருக்கிறான். நம்முடைய சொர்க்க அந்தஸ்தை நம்முடைய பிள்ளை கூட்ட வேண்டுமா, நல்ல பிள்ளையாக வளர வேண்டும், நல்ல பிள்ளையாக வளர வேண்டும், அதற்கு நம்முடைய பங்களிப்பு தியாகம் முக்கியம், அர்ப்பணிப்பு முக்கியம். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் இரண்டு தலைப்புகளை இணைத்த முக்கியமான சில விடயங்களை நான் உங்கள் முன்னால் வைக்க இருக்கிறேன். எனவே கவனமாக வாழ்க்கையில் எனக்கு என்ன படிப்பில் என்ன தேவை என்ற சிந்தனையோடு கேட்டால் நம்முடைய வாழ்க்கை திருந்தும், நம்முடைய குடும்பம் சீராகும், நம்முடைய பிள்ளைகள் கண் குளிர்ச்சி உள்ள பிள்ளைகளாக மாறுவார்கள். குர்ரத்துல் அயின், கண் குளிர்ச்சி. ஒரு இமாமிடம் கேட்டார்கள், இந்த கண் குளிர்ச்சி என்றால் இது மறுமையிலா துனியாவிலா, மறுமையிலா துனியாவிலா? இமாம் சொன்னார்கள், இரண்டிலும் தான், ஆனால் துனியாவில் அவர் மௌத்துக்கு முன்னால் காண்பார், பிள்ளைகளின் மூலம் கண் குளிர்ச்சியை உலகத்தில் காண்பார். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனில் குழந்தைகளை அல்லாஹ் ஹிபா என்று சொல்கிறான். ஹிபா என்றால் அன்பளிப்பு, மிக விருப்பத்தோடு விருப்பத்துக்குரியவருக்கு அன்பாக கொடுக்கின்ற பரிசு. நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாகவும், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாகவும், ஆண் பெண் குழந்தைகளை கலந்தும் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் நான் அன்பளிப்பு. இன்னொரு ஆயத்திலே ஜீனா, அலங்காரம், குழந்தைகள் கவர்ச்சி, அழகு. பெற்றோர் பிள்ளைகளாக வாழுகின்ற பொழுது செல்கின்ற பொழுது அது ஒரு அழகு, அல்ல அழகு என்று சொல்கிறார். இந்த அழகும் கண்குளிர்ச்சியும் எப்பொழுது, பிள்ளை தீனோடு வளர்க்கப்பட்டால், பிள்ளை தக்குவாவோடு வளர்க்கப்பட்டால், பிள்ளை நல்லவனாக வளர்க்கப்பட்டால் அழகு பாதுகாக்கப்படும், கண் குளிர்ச்சி பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் கண்ணை மூடிக்கொண்டு வாழ வைப்பார், முகத்திலே கரியை பூசுவார், தலை குனிய வைப்பார், சபையிலே தலை காட்டாமல் ஆக்குவான், ஊரிலே தலை காட்ட முடியாமல் ஆக்குவான், யாரிடத்திலும் முகம் காட்ட முடியாமல் ஆக்குவான். நம்முடைய பிள்ளையுடைய செயலால் கண் குளிர்ச்சியையும் கவர்ச்சியையும் அழகையும் பாதுகாப்பது தாய் தந்தை பிள்ளைகளுடைய மார்க்கப்பட்டில் இருக்கிறது. இதுதான் நான் சொல்ல வருகிறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் பிள்ளைகள் பெற்றோருக்கு சகோதரர்கள் உறவினர்கள் சாட்சி மாமா மாமிமார்கள் சகோதரர்கள் பெரியப்பா சாட்சி பெரியப்பாடு பிள்ளைகள் இவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அதில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்ன வார்த்தை. ஃபாத்திமா, ஃபாத்திமா அல்லாஹ்வை பயந்து கொள். யார் இந்த ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா? இந்த புத்திமதியால் வளர்ந்ததனால் தான் சொர்க்கத்து பெண்களின் தலைவி. உங்களுக்கு ஒரு துவாவை காட்ட முடியாது, நபியவர்களுடைய முழு துவாக்களையும் நீங்கள் புரட்டி பார்க்கலாம், ஓரிடத்தில் இந்த துவாவை உங்களால் காண முடியாது. யா அல்லாஹ், என்னுடைய மகளை சொர்க்கத்து பெண்களின் தலைவியாக ஆக்கு. துவா செய்து அடைந்த பாக்கியம் அல்ல, பிள்ளையை தீனோடு வாழ வைத்து அடைந்த பாக்கியம். என்னுடைய பாத்திமாவுடைய வயிற்றில் பிறந்த ஹசனையும் ஹுசைனையும் பேரக்குழந்தை ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேரையும் சுவர்க்க வாலிபர்களுக்கு தலைவராக ஆக்கு என்று நபியவருடைய துவாவை உங்களால் காண முடியாது. அந்த பிள்ளையை நல்ல பிள்ளைகளாக தக்குவாவோடு வளர்த்து சுவர்க்க வாலிபர்களுக்கு தலைமை தாங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ்விடம் பெற்றுக் கொடுத்தார்கள். துவாவினால் வரும் வாயினால் பெற்ற வார்த்தை பாக்கியம் அல்ல, அவர்களை நல்லவர்களாக வளர்த்ததனால் கிடைத்த பாக்கியம். சொன்னார்கள், பாத்திமா எல்லாரும் பார்த்து பாத்திமா அல்லாஹ்வை பயந்து கொள், நரகத்தை பயந்து கொள். நான் நபி, உன்னுடைய தந்தை, நான் ரசூல் என்பதால் அல்லாஹ்விடம் இருந்து உனக்கு நான் எதையும் பெற்று தர முடியாது. நான் ரசூல் நபி என்பதால், நீ என்னுடைய மகள் என்பதால், என்னுடைய பெயரை வைத்து உனக்கு சொர்க்கம் போக முடியாது, உன்னுடைய சொர்க்கத்தை நீ தயாரித்துக் கொள். யாருக்கு? தன்னுடைய ஈரக்கொலை ஈரக்கொழுந்து என்று வர்ணித்த மகளுக்கு சொன்ன புத்திமதி, மகளுக்கு சொன்ன புத்திமதி. எனவே இதுதான் பிள்ளை வளர்ப்பு. வளர்த்தார்கள் கண்ணிமானே, கண் குளிர்ச்சியாக வளர்த்தார்கள், தீனோடு வளர்த்தார்கள். அந்த பிள்ளைகளை கொண்டு இன்று வரைக்கும் நபியவர்களுக்கு பாராட்டு, நபியவர்களுக்கு பெருமை, நபியவர்களுக்கு பாக்கியம், நபிமார்களுக்கு கண்ணியமானவர்களே. எனவே இந்த பிள்ளை பாக்கியம் என்பது ஒரு முக்கியமான, அது இல்லாதவர்களிடம் சென்று கேட்டால் தான் அதனுடைய அருமை விளங்குகின்ற அளவுக்கு ஒரு உன்னதமான பாக்கியம். சரி, பிள்ளைகளை ஏராளமான கடமைகள் இருந்தாலும் அடிப்படை விடயங்களை நான் சொல்கிறேன். பிள்ளையை பெற்றெடுக்க முன்னால் திருமண பந்தத்தில் இணைய முன்னர் பிள்ளையுடைய உரிமை ஆரம்பிக்கிறது. குழந்தையுடைய உரிமை எங்க ஆரம்பிக்கிறது? திருமணம் முடிக்கும் பொழுது. நான்கு நோக்கங்களுக்காக பெண்கள் திருமணம் முடிக்கப்படுகிறது. மாலிகா, ஒலி ஜமாலிகா, ஒலி ஹசபிகா, ஒலி தீனிகா. பணத்துக்காக பெண் வீட்டில் என்ன சொத்து இருக்கிறது, என்ன காணி இருக்கிறது, எந்த பூமி இருக்கிறது, எந்த கடை இருக்கிறது, வீடு இருக்கிறது. நமது பாசையில் சொல்வதாக இருந்தால் சீதனத்துக்காக, ஒலி ஜமாலியா அழகுக்காக, வெறும் அழகு நிறமும் அழகும் கவர்ச்சியும் வேறு என்ன தன்மைகள் இல்லாவிட்டாலும் இருந்தாலும் அழகு இருந்தால் போதும். ஒலி ஹசபிகா குடும்ப கௌரவம், பெரிய குடும்பம், கண்ணியமான குடும்பம், இந்த குடும்பத்தில் முடித்தால் எனக்கு ஒரு மதிப்பு என்ற ஒரு குடும்ப கௌரவம் தான் நோக்கம். ஒலி தீனிகா மார்க்கெட்டுக்காக, அந்த பெண் ஏழை குடும்பமாக இருக்கலாம், அது கூலி தொழிலாளருடைய பிள்ளையா இருக்கலாம், விவசாயியுடைய பிள்ளையா இருக்கலாம், அது என்ன அன்றாடம் மூடை தூக்கி சம்பாதிக்கின்ற நாட்டாமையுடைய பிள்ளையாக இருக்கலாம். தக்குவாதாரி, தீன்தாரி, பக்குவமான பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை என்று அந்த மனைவியை தேர்ந்தெடுத்தால் வலி தீனிகா, தீனுக்காக திருமணக்கிறது. தீனுடைய பெண்ணை தேடி கரம்படி, உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகும், இல்லாவிட்டால் நீயே உன்னுடைய கையால் மண்ணை அள்ளி மண் வாரி உன்னுடைய தலையில் போடுவது போன்று, மண்ணை வாரி போடுவது போன்று. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பிள்ளையுடைய உரிமை? அந்த பிள்ளையுடைய தாயை தேர்ந்தெடுப்பதில். சாலிஹாவான நல்ல பெண்ணை மனைவியாக வாழ்க்கை துணைவியாக தேடுவது தீனை மையமாக வைத்து. சாலிஹான பிள்ளைகள் கிடைப்பதற்கு அடிப்படை ஒரு அத்திவாரம். பிள்ளை பிறந்தால் அழகான பேர், பேரை வைத்துவிட்டு அர்த்தம் கேட்பதல்ல, அர்த்தத்தை கேட்டுவிட்டு பேரை வைப்பது. எங்காவது பார்த்த யாரையாவது பேரை கேள்விப்பட்டு என உலகத்தில் பிரசித்தி பெற்றவருடைய பேரை வைத்துவிட்டு பிள்ளைக்கு மூன்று நான்கு வயது சென்ற பிறகு என்னுடைய பிள்ளைக்கு என்ன பெயர் என்று அர்த்தம் என்று கேட்பதல்ல, பிள்ளைக்கு அர்த்தம் உள்ள பெயர்களை வைப்பது, அழகான பெயர்களை வைப்பதை கூட இஸ்லாம் அழகான முறையில் வழிகாட்டியிருக்கிறது. கன்னிமலை அடுத்தது அதபகு, அழகான பெயர் நல்லொழுக்கம். நல்லொழுக்கம் எங்கிருந்து வருகிறது? நல்லொழுக்கம் வாழ்க்கை முன்மாதிரியிலிருந்து. வெறும் புத்திமதி, வெறும் ஏச்சி, வெறும் கண்டனம், வெறும் கண்டிப்பு, வெறும் என்ன இறுக்கமான கட்டுப்பாடான வழிநடாத்தல் அல்ல நம்முடைய முன்மாதிரி. நம்முடைய முன்மாதிரி நபியவர்களுடைய குழந்தைகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குழந்தைகள் எப்படி அந்த நபியவர்களுடைய சாயலிலே வளர்ந்தார்கள்? சொல்லும் பொழுதும் பிள்ளைகள் பக்கத்தில், சில பேர பிள்ளைகளை சுமந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லும் பொழுது உள்ளத்தை சொல்ல வேண்டும். பிள்ளை விளையாடினால் தொந்தரவாக இருக்கும், சிரமமாக இருக்கும், சிந்தனை மாறும் என்று நபியர்கள் பார்க்கவில்லை. என்னுடைய தொழுகை அந்த சின்ன குழந்தை என்னோடு சேர்ந்து பார்த்து படிக்கட்டும். முன்மாதிரி தொழுகையாளியாக நாம் மாறித்தான் பிள்ளையை தொழுகையாளியாக மாற்ற முடியும். நாம் குரானை கையில் எடுத்து ஓத ஆரம்பித்து விட்டு பிள்ளைக்கு குரான் எடு என்று சொல்ல தேவையில்லை, பிள்ளை எடுக்கும். நாம் கையிலே போனையும் ரிமோட்டையும் வைத்துக் கொண்டு பிள்ளைக்கு குரான் எடுக்க சொல்வது அது ஒரு சீரான புத்தி உள்ள ஒரு தன்மை அல்ல. நம்முடைய கையில் குர்ஆன் இருந்தால் பிள்ளைக்கு சொல்ல தேவையில்லை. நம்முடைய கையில் ஜிக்ர் செய்வதற்கு தஸ்பீஹ் இருந்தால் பிள்ளைக்கு சொல்ல தேவையில்லை. அதான் சொல்லப்பட்டால் நாம் மஸ்ஜிதை நோக்கி நடந்தால் நம்முடைய பிள்ளை நம்முடைய கையை நம்முடைய விரலை பிடித்துக் கொண்டு தொத்திக் கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவான். வீட்டிலே பெண்கள் முசல்லாவை விரித்தால் பிள்ளை வீட்டில் இருக்கின்ற மகள் முசல்லாவை விரிப்பாள். சட்டம் போட்டுவிட்டு கட்டளை இட்டுவிட்டு நாம் ஆறு செய்வதனால் தான் நாமும் திருந்துவதில்லை, நம்முடைய பிள்ளைகளும் திருந்துவதில்லை. முன்மாதிரி வாழ்ந்து காட்டி பிள்ளைகளை திருத்துவது. சில குழந்தைகளை தூக்கிக் கொண்டு தொழுதிருக்கிறார்கள், சுஜூதுக்கு போகும் பொழுது முதுகிலே ஏறி விளையாடுவார்கள். இது ஒன்று நமக்கு விளையாட்டு மாதிரி இருக்கும். அந்த பாட்டன் தொழும் பொழுது அந்த பேர குழந்தை விளையாட்டு பருவத்திலே அந்த தொழுகையை படிக்கிறது. விளையாடுவார்கள் சிறுவர்கள், ஓடி ஆடி விளையாடுவார்கள். ஒரு கட்டத்தில் மிம்பரிலிருந்து இறங்கி வந்து மிம்பரிலிருந்து ஹொத்துபாவை இடையிலே நிறுத்திவிட்டு இடையிலே இறங்கி வந்து பேர குழந்தையை தூக்கி கொண்டு வந்து மிம்பர் படியிலே உட்கார வைத்து விட்டு ஹொத்துபாவை தொடர்ந்தார்கள் என்றால் படிப்பினை பார்த்து படிக்கின்ற பாடம் தான் இது. கண்ணியமானவர்களே, எனவே அழகான ஒழுக்கம், நல்லொழுக்கம், நல்ல புத்திமதிகள், அழகான இரக்கமான நளினமான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் சாபம் அல்ல. இதனுடைய பிரதான தலைப்பு பிள்ளைகளை கூடிய கடமையை நல்லொழுக்கம். நல்லொழுக்கத்தை கொடுத்து விட்டு போனால் எங்குமே நம்முடைய பிள்ளையை நம்பி விடலாம். எந்த இடத்துக்கு போனாலும் அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டான், நமக்கு கெட்ட பெயர் தர மாட்டான். எல்லாவிட்டும் நடிப்பான், நமக்கு முன்னால் நடிப்பான், சமூகத்துக்கு முன்னால் நடிப்பான். தனிமையில் இருந்தால் அவருடைய வீரச்சியர்களை காட்டிவிடுவார். அழகான முன்மாதிரியான அழகான இரக்கமான நளினமான வழிகாட்டல் வழிகாட்டல். யாரோ ஒரு வாலிபர் மஸ்ஜிதிலே வந்து விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டார். இந்த சம்பவத்தை பாருங்கள், நபியருடைய பிள்ளையும் அல்ல, சகோதரரும் அல்ல, உறவினரும் அல்ல, யாரோ ஒரு வாலிபர் வாலிபம் ஒருக்கால் மஸ்ஜிதிலே வந்து குர்ஆன் இறங்குகின்ற நபியவர்களிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் விபச்சாரம் செய்வதற்கு லைசன்ஸ் தாருங்கள். எப்படி கேள்வி, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தனிமையில் வலாத்தக்கினாவுக்கு பக்கத்தில் போக வேண்டாம் என்று குர்ஆன் ஆயத்து இறங்கிய நபியிடம் மஸ்ஜிதிலே அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹரம் ஷரீஃபுக்குள் புனித ஸ்தலத்திலே மிஹ்ராப் மிம்பருக்கு பக்கத்தில் முசல்லாவுக்கு அருகில் ஜினாவுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்ட நபி அவர்களிடம் என்ன செய்திருக்க வேண்டும்? யாரோ ஒரு வாலிபர் இவனை பாருங்கள், குர்ஆன் இறங்கி என்னிடம் வந்து நபியிடம் வந்து மஸ்ஜிதிலே வந்து அல்லாஹ்வுடைய வீட்டில் வந்து மிஹ்ராபுக்கு பக்கத்தில் மிம்பருக்கு பக்கத்தில் ஒரு வகையில் அது கண்ணியமான மஸ்ஜித் நபி மிஹ்ராபுக்கும் மிம்பருக்கும் நபியுடைய வீட்டுக்கும் மத்தியோட பதி ரௌலத்தும் இன்றையாவது ஜன்னா சொர்க்க பூங்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ் உம்ராவுக்கு போனவர்கள் தெரியும், அந்த ஒயிட் காப்பெட் என்று சொல்வார்கள், அந்த இடத்தை சொல்வதற்கு வரிசை நிற்பார்கள், சொர்க்கத்து பூங்கா. அந்த இடத்திற்குள் தான் அந்த முசல்லா வருகிறது, நபியோடு உட்கார்ந்து பேசுகின்ற இடம் சொர்க்கத்து பூங்காவுக்குள்ளே வந்து ஜினாவுக்கு அனுமதி. நான் சொல்ல வருகின்ற விடயம் என்று தெரியுமா, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் நம்முடைய அழகான நளினமான இரக்கமான பண்பாடான பேச்சு அவர்கள் வைத்திருக்கும். அடிப்பதும் பத்வா செய்வதும் ஏற்றுவதும் இல்லை. அந்த வாலிபரிடம் கண்ணியமானவர்களே நபிகள் கேட்டார்கள், மகரமான பெண்களை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், மகரமான பெண்களை ஒவ்வொன்றாக சொல்லிக்காட்டு. இந்த பெண்ணுடன் யாராவது பிரச்சாரம் செய்ய, தாயுடன், சாட்சியுடன், மாமியுடன், சகோதரியுடன், மகளுடன், உடைய மகரமான பெண்கள் எல்லோரையும் சொல்லி கேட்டார், தினா செய்வதற்கு நீ அனுமதி கொடுப்பாயா? இல்லை, கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் நீ இந்த செயலை செய்ய விரும்புகின்ற தயாராகின்ற பெண்ணும் யாரோ ஒருவருடைய உறவுக்கார பெண் தான், அவர்களும் விரும்ப மாட்டார்கள் அல்லவா? அழகான புத்திமதி, அல்லாஹு தம்பவும் ஒத்தஹிர் கல்பவும் பர்ஜவும், இவருடைய பாவத்தை மன்னி இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து இவருடைய கற்பை பாதுகாரு, ஹலாலான வழியில் மாத்திரம் இவருடைய ஆசையை தீர்க்கும் அந்த பக்குவத்தை கொடு. மூன்று துவா, பத்வா செய்ய வேண்டிய நபர், அடித்து விரட்ட வேண்டிய நபர், சமூகத்தில் ஒதுக்கப்பட வேண்டிய நபர். சஹாபாக்களிடம் சொன்னால் சந்து வேறு உடம்பு வேறாக கலத்தி விடுவார்கள். என்னிடம் வந்து ஜினாவுக்கு அனுமதி கேட்கிறான், எவ்வளவு பெரிய இவனுக்கு பெரிய தலக்கணம் திமிர் என்றெல்லாம் பேசுவோம். கண்ணியமானவர்களே, நெஞ்சை தொட்டு துவா செய்தார்கள், அழகான புத்திமதி சொன்னார்கள். அந்த வாலிபர் சொல்கிறார், எனக்கு உலகத்திலே மிக பிடித்த இன்பமான மிக உவப்பான பாவம் விபச்சாரம். அன்று வரைக்கும் நபியவர்களுக்கு அழகாக புத்திமதி சொல்லி நெஞ்சை தடவி துவா செய்து அனுப்பியது முதல் உலகத்திலே எனக்கு மிக வெறுப்பான பாவம் விபச்சாரம். நபியவருடைய அணுகுமுறை, யாரோ ஒரு வாலிபருக்கு இப்படி அணுகுமுறை என்றால் நம்முடைய பிள்ளைக்கு என்ன அணுகுமுறை? பஜுவாவா, ஏச்சி அடி உதை, இதுதான் நம்முடைய புத்திமதியா? பிள்ளை இரட்டிப்பு பாவம் செய்வான், நமக்கு நம்முடைய ஒரு ஒரு விதண்டாவாதத்துக்காக வேண்டி மாறு செய்வான், நாம் தான் கையாள வேண்டும். இந்த தலைப்பில் ஒரு உதாரணத்தை சொல்லி அடுத்த தலைப்பை ஆரம்பிக்கிறேன். நல்லொழுக்கம் சிறந்த நன்கொடை என்றார்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மிக சிறந்த அன்பளிப்பு நல்லொழுக்கம். துனியாவுடைய அமைப்பு செய்கிறோம், காணி பூமி சொத்து வீடு சேர்க்கிறோம், தவறல்ல. அது மாத்திரம் சேர்த்துவிட்டு தீன் இல்லாமல், ஈமான் இல்லாமல், தொழுகை இல்லாமல், தக்குவா இல்லாமல், நேர்மை இல்லாமல், பக்குவம் இல்லாமல் பிள்ளைகளை விட்டுவிட்டு போனால் நம்முடைய கபருக்கு கண்ணியமானவர்களே, பௌத்துக்கு பின்னால் நன்மைகளை எதிர்பார்ப்பது அசாத்தியமான விடயமாக இருக்கும். மாலிக் ரஹமத்துல்லாஹி பெரிய ஒரு மேதை. நாம் மார்க்கத்திலே குர்ஆன் அதிபதி ஒளியில் நாம் பின்பற்றிய இமாம் ஷாஃபிஈ அவருடைய உஸ்தாத் மாலிக் ரஹமத்துல்லாஹி, சிறு பிராயத்தை தாண்டி வாலிப பருவத்துடைய ஆரம்ப கட்டம் தாயிடம் வந்து சொன்னார்கள், தாயே நான் டான்ஸ் படிக்க வேண்டும், மியூசிக் கிளாஸ் போக வேண்டும், இசை துறையிலே நான் பிரபலியம் அடைய வேண்டும், இசை படிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கள். யாரிடம்? தாயிடம். நான் பாடகராக வேண்டும், நான் ஒரு இசைக்கலைஞராக மாற வேண்டும், நான் ஒரு டான்சராக மாற வேண்டும், அந்த துறையிலே பிரசித்தி பெற வேண்டும், தாயிடம் என்றார்கள். நம்மிடத்தில் ஒரு பிள்ளை தவறான வழியில் நடக்கிறதா, நடக்க பார்க்கிறதா, கேட்கிறதா, எப்படி பேச வேண்டும், என்ன செய்யும் தாய்? கணவனுடைய துணை இல்லாமல் வளர்த்த பிள்ளை, பிள்ளை பிறந்தவுடன் தந்தை பிரிந்து விட்டார் தாயை விட்டு, வரலாறு வருகிறது. தனியாக தியாகம் செய்து வளர்த்த பிள்ளை இப்படி கேட்கிறது, எவ்வளவு ஆத்திரப்பட வேண்டும், எவ்வளவு ஏற்ற வேண்டும், திட்ட வேண்டும், பத்துவா செய்ய வேண்டும், உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு இப்படி கேட்கிறாய், அப்படி கேட்கிறாயா நீ என்றெல்லாம் பேசுவோம். இல்லை, மடியிலே உட்கார வைத்தார்கள். நம்முடைய பிள்ளைக்கு இப்படி புத்திமதி சொல்லி எவ்வளவு நாள், எத்தனை தினங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை வயதாக இருந்த நம்முடைய பிள்ளை மடியிலே அமர வைத்தார்கள், முத்தமிட்டார்கள், தலையை தடவினார்கள். மகனே, நீ பாடகனாக, இசைக்கலைஞனாக, டான்சராக மாறி அந்த துறையிலே பிரபலியம் அடைவதனுடைய நோக்கம், உனக்கண்டு ரசிகர்கள் உருவாக வேண்டும், நீ உனக்கண்டு இளம் பெண்களோடு நீ ஆட வேண்டும், பாட வேண்டும், அந்த துறையை நீ இன்பமாக உன்னுடைய எதிர்கால கனவாக நீ பார்க்கிறாயா? அதை விட முழு உலகத்துக்கு முன்னே கொண்டு பயன் கிடைக்கக்கூடிய, பிரயோசனம் கிடைக்கக்கூடிய ஒரு துறையை நான் உழைப்பிச் சொல்லட்டுமா? நீ அந்த துறையில் ஈடுபட்டால் அன்பு மகனே, உன்னை கொண்டு முழு உலக மக்களும் உன்னை கொண்டு பிரயோசனம் அடைவார்கள், உன்னை ஞாபகம் செய்வார்கள், உனக்கு துவா செய்வார்கள். அந்த துறையை நீ சேர்ந்தடு, நான் சொல்லுகின்ற புத்திமதி நீ கேட்பாயா? எப்படி சொன்னார்கள்? மடியிலே உட்கார வைத்து முத்தமிட்டு தலையை தடவி, மகன் தவறு செய்ய முனைகிறான், அவனுடைய புத்தியால் அவனுக்கு விளங்கிய விளக்கத்தில் தாய் புத்திமதி சொல்கிறார், என்னம்மா சொல்லுங்கள், நான் செய்கிறேன். சொன்னார்கள், நீ குர்ஆனுடைய ஹதீஸுடைய இந்த அறிவை, மார்க்க ஞானத்தை படி, அந்த மார்க்க ஞானத்தில் நீ ஈடுபடு, அதை கொண்டு முழு உலகத்துக்கும் அல்லாஹ் உன்னை கொண்டு பிரயோசனம் அடைய வைப்பான். தாயுடைய புத்திமதி எடுத்தார்கள். டான்சராக, பாடகராக வர வேண்டியவர், ரவுடியாக வர வேண்டியவர், என்ன சமூகத்திலே அல்லாஹ்வுக்கு மாறுபாடு செய்கின்ற, பாவத்தை தூண்டுகின்ற செயல்களில் ஈடுபட வேண்டிய பிள்ளை இன்று எப்படி மாறினார்? லா யுஃதா மாலிக்கும் ஃபில் மதீனா, மாலிக் ரஹமத்துல்லாஹி மதீனாவில் இருக்கும் பொழுது வேறு யாரும் மார்க்க தீர்ப்பு வழங்க அனுமதி கிடையாது. மதீனாவுடைய பூமியிலே வாகனத்திலே பிரயாணம் செய்ய மாட்டார்களாம், எவ்வளவு தூரம் போக வேண்டாலும் நடந்துதான் போவார்களாம். இன்னொரு கருத்தில் செருப்பு போட்டு நடக்க மாட்டார்களாம் மதீனாவுடைய, அந்த மதீனாவுடைய அந்த பூமியிலே. கேட்பார்களாம், ஏன் வாகனத்தில் போக மாட்டீர்கள், ஏன் செருப்பு போடாமல் நடக்கிறீர்கள்? இல்லை, நபி அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித உடல் அந்த கபர் இருக்கும் பூமியில் வாகனத்தில் பயணம் செய்ய மாட்டேன், செருப்பு போட்டு நடக்க மாட்டேன். கண்ணியமானவர்களே, இப்படி இந்த பிள்ளையை மாற்றியது அந்த தாயுடைய அரவணைப்பும் அன்பான புத்திமதியும். இதுதான் இந்த தேவை, துவா தேவை. பார்வை இழந்தார்கள் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இமாம் புகாரி முஹம்மது பின் இஸ்மாயிலுடைய பேர் முஹம்மத். சிறுவயதில் பார்வை இழந்தார்கள். பார்வை இழந்தவுடன் தாய் தந்தையுடைய துவா எவ்வளவு சக்தி வாய்ந்தது. துவாவினால் நம்முடைய பிள்ளைகளை எங்கே கொண்டு போய் விடலாம்? பார்வை போய்விட்டது. இவர் வைத்தியரும் அல்ல, அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்றவரும் அல்ல. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, தொழுகை, அழுகை, துவா, தாய் துவா செய்கிறார்கள். யார் அவருடைய பிள்ளை பார்வை வர வேண்டும், அவருடைய பிள்ளை பார்க்க வேண்டும், என்னுடைய எதிர்கால தூர நோக்குடன் தூர சிந்தையுடன் துவா செய்கிறார்கள். தொழுகை, அழுகை, துவா. பார்வை இழந்த பிள்ளை ஒரு நாள் காலையில் இரவு நேரம் கனவு காண்கிறார்கள். அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவிலே தோன்றுகிறார்கள். அந்த வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைக்கு பார்வை கிடைத்து நன்மாராயம் சொல்லப்படுகிறது. கண்ணியமான மூமிங்களுடைய கனவு நன்மாராயம். காலையிலே பார்க்கிறார்கள், பிள்ளைக்கு பார்வை கிடைத்திருக்கிறது. சொல்ல வருகின்ற விடயம் என்ன தெரியுமா? தாய் தந்தையுடைய துவா நேரடியாக கபூல் ஆகும். அதை பத்துவாவாக செய்யாமல் துவாவாக பிள்ளைகளுக்கு நாம் செய்கின்ற துவாவையும் பத்துவாவையும் அளந்து பார்த்தால் எந்த பகுதி அதிகம், எந்த பகுதி கூட, எந்த பகுதி பாரம் என்று ஒவ்வொருவரும் செல்வீர்கள். துவாவை ஆரம்பியுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக துவா செய்யுங்கள். நம்முடைய கண்குளிக்கு உள்ள பிள்ளைகளாக மாறும். இறுதியாக சில நிமிடங்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கண்ணியமானவர்களே, சுருக்கமாக இந்த தலைப்பை முன்வைக்கிறேன். பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஹுமா ஜன்னத்துக்கு வனாரும். பெற்றோர்கள் தான் உன்னுடைய சுவர்க்கமும் உன்னுடைய நரகமும். எவ்வளவு முக்கியமானவர்கள்! இபாதத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்துக்கு அடுத்தது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். வக்கலா ரப்பு, நான் ஆரம்பித்து ஓதிய குர்ஆன் வசனம், அல்லாஹ் தாகுது இல்லா ஈயா வபில் வாலிதைன் இஹ்சானா. இபாதத்துக்கு அடுத்த இலக்கத்தில், இரண்டாம் இலக்கத்தில் அல்லாஹ் சொல்கின்ற மிகப்பெரிய கடமை பெற்றோர்களுக்கு உபகாரம். பெற்றோர்களுடைய உபகாரம். பெற்றோர்களை பகைத்தால் எந்த துறையில் இருக்கலாம், எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வாக்குள்ளவராக இருக்கலாம், வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் கிடைக்காது. பெற்றோர்களை அவமதிப்பது கண்ணியமானவர்களே பெரும் பாவங்களில் ஒன்று. அக்பருக்கமா இருந்தார்கள், பெரும் பாவத்திலே மிக உச்சகட்ட பெரும் பாவம். பெற்றோர்களை உபசரிப்பது இபாதத்துக்கு அடுத்தது. அனிஷ்குர்லி வலிவாளிதை, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்களுடைய ரப்பாகி எனக்கு நன்றி செலுத்துங்கள் எல்லாம் சொல்லுகிறான். ஒளிவாளிதை, இரண்டாவது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். உபகாரம் செய்யுமாறு ஏறிக்கிறோம். சிரமத்தோடு கற்பத்திலே சுமந்து சிரமத்தோடு பெற்றெடுத்திருக்கிறார். கற்பத்தில் தாய் செய்கின்ற தியாகத்தை நாம் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு கண்டிருக்க மாட்டோம். திருமணம் முடித்த நாம் நமது பிள்ளைகளை சுமந்த நம்முடைய மனைவிமாருடைய சிரமத்தை கண்டிருப்போம். நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளையை, நம்முடைய சகோதரி அவருடைய பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது நாம் கண்டிருக்கலாம். அதைத்தான் நாம் வயிற்றில் இருக்கும் பொழுதும் பெற்றெடுக்கும் பொழுதும் அந்த தாய் சிரமப்பட்டார். கண்ணியமானவர்களே, ஒரு ஆய்வை மேற்கொண்டதாக ஒரு தகவல், ஒரு ஆய்வு தகவலை பார்த்தேன். அந்த வருத்தத்தை விளங்க வைப்பதற்கு இரண்டு கருத்துக்கள் சொல்கிறார்கள். அதில் ஒன்று தெரியுமா? ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இந்த விடயத்தை நாம் சிந்தனை எடுத்தாலே அணுவும் தாய் தந்தையுடைய மனதை நோகடிக்க மாட்டோம். பெற்றெடுக்கும் பொழுது வருகின்ற வருத்தம் நோவினை ஒரு மனிதனுடைய உடம்பில் 100 எலும்புகள் 100 முள்ளுகள் ஒரே தடவையில் உடையும் பொழுது வருகின்ற வருத்தம். 100 முள்ளுகள் ஒரே தடவையில் உடையும் பொழுது என்ன வருத்தம் வருமோ அதுதான் ஒரு தாய் குழந்தையை பிரசவிக்கும் பொழுது வருகின்ற வருத்தம். ஆய்வை முன்வைத்திருக்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், சிரமத்தோடு கற்பத்தில் சுமந்தார், சிரமத்தோடு பிரசவித்தார். விளங்க வேண்டும், தாய் தந்தையரை பகைத்து கண்ணியமணி வாழ்கிறோமா, அவருடைய மௌத்துக்கு பிறகு அவர்களை மறந்து விட்டோமா, அவருடைய கபர் எங்க இருக்கிறது என்ற எந்த இடத்தில் இருக்கு தெரியாதா? துப்பாக்கியசாலிகள் நாம். நபி அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயுடைய கபரை நீண்ட சிரமத்துக்கு மத்தியில் செல்ல வேண்டிய ஒரு பாதையிலே செல்ல வேண்டும், தாயுடைய கபருக்கு சென்று ஜியாரத்து செய்து அழுதார்கள். பக்கத்தில் இருக்கின்ற சஹாபாக்களும் நபி அவருடைய அழுகையை பார்த்து அழுதார்கள் என்று வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. பெற்றோர்களை கவனிப்போம். பெற்றோர்களை கவனிப்பது எவ்வளவு முக்கியம், சில விடயங்களை சொன்னேன். பெற்றோர்களை ஒதுக்குவது கியாமத்தினருடைய அடையாளம். ஆணுக்கு வந்திருக்கிறது, பெண்ணுக்கு வந்திருக்கிறது. அதுனா சதீகஹு வாக்ஸாபா, தாய் தந்தையை பெற்றோரை ஒதுக்குவான், நண்பரை நெருக்குவான். நண்பர் சொல்கின்றபடி கேட்பான், பெற்றோர் சொல்கின்றபடி கேட்க மாட்டான். அன்சலிதன் அவத்துற பதா, ஒரு பெண் தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பான் என்றால் என்ன? பிள்ளை தாய் தந்தையை ஆட்டி படைக்கும், கட்டுப்படுத்தும், கியாமத்தினுடைய அடையாளம். இறுதியாக நீமனுடைய பெரிய தலைப்பு, ஒரு சில நிமிடங்களை பேசி முடிக்க முடியாது. இரண்டு தலைப்பையும் இணைப்பது நான் நினைத்தேன். பெற்றோரை இன்று அவமதிப்பதற்கு, துச்சமாக மதிப்பதற்கு நான் என்னுடைய கருத்தாக நான்கு விடயங்களை முன்வைக்கிறேன். இறுதியான சொல்லி முடிக்கிறேன். இதுவும் இதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், அதோடு முடிகிறது பிரசங்கம். நான்கு பானாக்கள் நினைவு வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய கருத்து, கூடுதல் இருக்கலாம் குறைவு இருக்கலாம். நான்கு பானாக்கள் தான் ஒரு பிள்ளை பெற்றோர்களை தாய் தந்தையரை அவமதிப்பதற்கு, துச்சமாக மதிப்பதற்கு, கணக்கெடுக்காமல் விடுவதற்கு மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்ற காரணிகள். முதலாவது பானா பணம், பணத்திமிர். இரண்டாவது பானா பட்டம், பதவி. பட்டம் பதவி இரண்டு வித்தியாசம். பணம் பட்டம், மூன்றாவது பதவி, நான்காவது படிப்பு. பெற்றோர் பலத்தை மறந்து விடுவான், பணம் கிடைத்தால், பட்டம் கிடைத்தால், பதவி கிடைத்தால், படிப்பறிவு இருந்தால், என்னுடைய அப்பா உமாவும் மூன்றாவது வகுப்பு படித்தவர்கள், நான் பிஏ, நான் எம்ஏ, நான் கலாநிதி, நான் அமைச்சர், நான் மந்திரி, நான் இந்த பதவியில் இருப்பவன், அந்த பட்டம் வாங்கியவன், இவ்வளவு பணம் எனக்கு இருக்கிறது. இந்த காரணிகள் தான் இன்று பெற்றோர்களை பிள்ளைகள் அவமதிப்பதில் மிகவும் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, நபி பட்டம் ஒரு பானா இருந்தது, பட்டம், நபி பட்டம். பணம் முதலாவது பானா, பணம் என்றேன், பணம், நிதி, எகிப்துடைய நிதி அவர்களுடைய கையில், நிதி அமைச்சர், அமைச்சு பதவி, பணமும் கையில், நபி பட்டமும் கையில், அமைச்சு பதவியும் கையில், படிப்பறிவும் கையில். அறிவு எப்படி அறிவென்றால், சிறு வயதிலே ஒரு கனவு கண்டார்கள், அந்த கனவுதான் அவர்களோடு பொறாமை ஏற்படுவதற்கு காரணம். சூரியனும் சந்திரனும் 11 கோள்கள் அல்ல நட்சத்திரங்கள், இவருக்கு சிரம் சாய்க்கின்ற கனவு, சுஜூது செய்வது போன்ற கனவு. பெற்றோர்கள் இருவர், சூரியனும் சந்திரனும் தாய் தந்தை, 11 நட்சத்திரங்களும் சகோதரர்கள். கண்ட கனவு, பெரியவராக ஆக முன்னர் அந்த கனவை தனக்கு என்னவென்று தெரியாமல் தந்தையிடம் வந்து சொன்ன பொழுது தந்தை விளங்கிக் கொண்டார், நீங்கள் யாரிடம் சொல்ல வேண்டாம் மகனே. ஆனால் எந்த அளவு சிறிய வயது என்றால் விளையாட்டு பருவத்தை சொல்லிவிட்டார். சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள், கிணற்றிலே போட்டார்கள். வரலாறு தொடர்கிறது. விடயம் என்ன தெரியுமா? பின்னால் இவர்கள் பலஸ்தீனில் நிகழ்வு நடக்கிறது, ஈஜிப்டுக்கு அந்த பிரயாண கோஷ்டி பலஸ்தீன் அந்த கிணத்திலே பிள்ளையை எடுத்து எகிப்திலே கொண்டு போய் விற்பனை செய்கிறார்கள், எகிப்திலே வளர்கிறார்கள். நீண்ட நிகழ்வு, எகிப்திலே வைத்து நபிப்பட்டம் கிடைக்கிறது, எகிப்திலே வைத்து அமைச்சு பதவி கிடைக்கிறது, எகிப்திலே வைத்து முழு ஈஜிப்டுடைய பொருளாதாரமும் அவர்களுடைய கையில், படிப்பறிவும் நபிமார்கள் அறிவாளிகள். நான்கும் இருந்தது, நான்கும் இருந்தது. இந்த நிகழ்வு இறுதி நிகழ்வு, எல்லோருக்கும் படிப்பினை. எந்த துறையில் பெற்றோர்களை நாம் அவமரியாதையாக ஏளனமாக பார்க்கிறோமோ, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைவில் வைத்தால் நம்முடைய தலக்கணம் குறையும். இவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு விழா, இரண்டு அம்சங்களை கொண்ட ஒரு விழா. இவர்களுக்கு ஒரு கௌரவிப்பு விழா, பெற்றோர்களுக்கு வரவேற்பு விழா. விழாவிலே பிறந்த மாதிரிகள் யார்? இன்று உலகத்தில் நடக்கின்ற விடயம், சில விழாக்களில் கதாநாயகர் மகன் பெற்றோர்களுக்கு அழைப்பு கிடையாது. சில மேடைகளிலே பொன்னாடை போட்டப்படுகிறார், பரிசு வழங்கப்படுகிறார், போற்றப்படுகிறார், போற்றப்படுகிறார் பிள்ளை. பெற்றோர்களுக்கு அந்த சபைக்கு அழைப்பு கிடையாது. இருந்தாலும் பின் வரிசையில் கண்ணியமானவர்களே, யார் பிரதமர்? நேற்று முந்தினால் அறிமுகமாகிய அமைச்சர், நேற்று முந்தினால் அறிமுகமாகிய ஒரு பணக்காரன், நேற்று முந்தினால் அறிமுகமாகிய ஒரு வெளிநாட்டு தூதுவன், ஏன் பேரும் பிரபலியமும் புகழும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌரவிப்பு விழாவில் பிரதம அதிபதிகளாக வைக்கப்பட்டவர்கள் சிம்மாசனத்திலே சிம்மாசனத்திலே மேடையிலே தன்னுடைய பெற்றோர்களை உட்கார வைத்தார். எந்த சபையில் ஒரு பட்டதாரி, ஒரு அரசியல்வாதி, ஒரு ஏதோ துறையிலே பாண்டித்யம் பெற்று புகழ் சேர்த்து பொன்னாடை போட்டி கௌரவிப்பு விருது வழங்கப்படுகின்ற சபையில் தன்னுடைய பெற்றோர்களை மேடையிலே வைத்து கௌரவித்தவர்கள் எத்தனை பேர்? ஏன் அவர் ஏறுவதற்கு தகுதி இல்லை? அவர் விவசாயி, அவர் கூலி தொழிலாளி, அவர் அவர் கொடுத்திருக்கின்ற சேத்துடனும் சாரத்துடனும் ஏற முடியாது, எனக்கு கேவலம் இங்கு கோட்டுடனும் டையுடனும் பெரிய பெரிய பெருந்தகைகள் இருக்கின்ற சபையில் அந்த வெள்ளக்காரத்தோடும் வெள்ளச்சேட்டுடனும் என்னுடைய தந்தை எப்படி ஏற்ற முடியும் என்ற அவலட்சணமான பார்வை. யார் பெருமைக்குரியவர்கள்? முதலாவது அல்லாஹ்வுக்கு அடுத்த பெருமைக்குரியவர்கள் நாம் எந்த துறையில் முன்னேறினாலும் பெற்றோர்கள். அவர்களை மறந்து எந்த துறையில் எந்த பட்டம் எந்த பதவி எடுத்தாலும் அது நமக்கு நிம்மதி தராது. சிம்மாசனத்திலே குரான் சொல்கிறது, இந்த சம்பவம் என்னுடைய சம்பவம் அல்ல, குரான் சூரா யூசுஃபை திரட்டி பாருங்கள். பெற்றோர்களை ரஃபா உயரமான இடத்தில் மேடையில் வைத்தார். எல்லோரும் சேர்ந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் சாயத்தை கௌரவித்தார்கள். இவர்களுக்கு கௌரவிப்பு விழா பிரதமரியுடைய ஸ்தானத்தில் வைத்தது பெற்றோர்களை. இதுதான் நமக்கு தேவை, பெற்றோர்களை மதிப்போம். பெற்றோருடைய துஆவை அடைந்தால் வேறு எந்த எந்த துறையில் நமக்கு விலையிலும் இருந்தாலும் நல்லா சீராக்குவார். இறுதி அவர் ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன். நமக்கு இரண்டு பிரச்சனை தான் இந்த ஹதீஸ் இறுதியானது. இரண்டு பிரச்சனை தான் நம்முடைய பிரச்சனை. ஒன்று பொருளாதார பிரச்சனை, உடலியல் ரீதியான பிரச்சனை, உடம்போடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை. பணம் இருக்கிறது அனுபவிக்க உடல் தேவை, உடல் இருக்கிறது அனுபவிக்க பணம் தேவை. பொருளாதார பிரச்சனை, உடலியல் பிரச்சனை, இது இரண்டு தினமுடைய பிரச்சனையுடைய தலையங்கம். இந்த இரண்டு சீராக வேண்டுமா? சுருக்கம் தெரியுமா? யாருக்கு இப்படியான இரண்டு பாக்கியங்கள் கிடைப்பே சந்தோஷமோ, என்ன பாக்கியம்? அவருடைய பொருளாதார வளம், பொருளாதாரத்தில் அபிவிருத்தி, அவருடைய ஆயுளில் அபிவிருத்தி. ஆயுளில் அபிவிருத்தி என்றால் என்ன? நோயற்ற வாழ்க்கை. 60 வருஷமா வாழ்ந்தார், 80 வருடமா வாழ்ந்தார், 60-30 வருடம் வாழ்க்கை, 30 வருடம் நோய் அல்ல, 20 வருடம் நோய் அல்ல, 10 வருடம் நோய் நம்பளம் அல்ல, வாழ்க்கை. 80 வயதில் மூத்தாகிறார், கடைசியாக மாற்றம் சொல்லிவிட்டுதான் மூத்தாகிறார். ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள வாழ்க்கை தான் பரக்கத். இது கிடைக்க வேண்டுமா? பள்ளி பெற வாழிதை பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கட்டும், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யட்டும். வல்லியசன்மா இனப்பந்துக்களை செய்து நடக்கட்டும். என்ன கண்ணியமானுடைய இரண்டு தலைப்புகளில் பேசினேன். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகளிலே மிக முக்கியமான ஒன்றை விரிவாக பேசினேன். ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும், தீனை கொடுக்க வேண்டும். துனியாவை மாத்திரம் கொடுத்தால் நஷ்டம். பிள்ளைகளை கொண்டு நம்முடைய அந்தஸ்துகள் கியாமத் நாளில் உயரும். எப்படி நம்மை கொண்டு பிள்ளைகள் சுரக்க போவார்களோ, நம்முடைய பிள்ளைகளை கொண்டும் சுரக்கத்தில் நமக்கு அந்தஸ்து கூடும் என்பதை முன்வைத்து இறுதியாக பெற்றோர்களை அவமதிப்பதற்கான காரணங்களில் பிரதானமானதை முன்வைத்தேன். பெற்றோர்களை மதித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னேன். உன்னதமான அந்த சேர்ந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை முன்வைத்து என்னுடைய பிரசங்கத்தை முடிக்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை சீராக்குவானாக. தன்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, தன்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்க அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்பை தருவாயாக, நம்முடைய அனைத்து நிலைமைகளை சீராக்குவாயாக, நம்முடைய நாட்டு நிலைமையை சீராக்குவாயாக, சுகித்தமான நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை தருவாயாக, எல்லா இடங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, சிறந்த நல்ல தாராள மனசுள்ள தலைவர்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக, எந்த விதமான கள்ளங்கப்படும் மற்ற நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக, ஊழலற்றவர்களை தேர்ந்தெடுத்து தருவாயாக, சமூகத்தை இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் ஒடுக்குகின்ற அடக்குகின்ற அடக்கியாளுகின்ற அநியாயக்காரர்களை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் வரைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. قل للكون وقل السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.